நான் இப்போது என்னுடைய சச்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமிராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்ப போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூரடைக்காடர் சமாதி சேர்ந்த நெருமை காக்கவே சமாதி சேர்ந்தனர் நம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் முயவே ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய். இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வரும் கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமைந்திருக்கின்றது. மிகவும் கொஞ்சம் அருமையான சிந்திக்கக்கூடிய பல கருத்து பதிவுகள் வந்திருக்கின்றன, சில மூன்றோ நான்கு. அது கேள்விகளாகவும் பார்க்கலாம், கருத்து பதிவாகவும் பார்க்கலாம், ஆனால் மிகவும் முக்கியமானது எங்களுடைய வாழ்க்கைக்கு என்று அதை கேட்டவுடன் அறிந்தேன். அதற்கு உரிய மேலதிக விளக்கமும் கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் கருத்து பதிவுகளை பார்ப்போம். இங்கு ஒரு நண்பர் எங்களுடைய சத்சங்கத்தை கேட்டு வருபவர், அவருக்கு திடீரென்று ஒரு துன்பம். அந்த துன்பம் வந்த நாளிலிருந்து அந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்ளவில்லையாம் தான். ஏனென்றால் அந்த துன்பத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றேன், அதற்கு காரணம் அறிய முற்படுகின்றேன். ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்திருந்தாலும் காரணத்தை அது பாபாஜியாக இருக்குமா இறைவனாக இருக்குமா என்ற நிலையை நோக்கித்தான் என்னுடைய காரணங்கள் ஓடுகின்றதே தவிர படித்த அறிவை நான் பயன்படுத்த தவறுகின்றேன். ஏன் இப்படியான ஒரு நிலை எனக்கு என்பது அந்த என்பருடைய கேள்வி. ஏனென்றால் படித்திருக்கின்றேன், இவையெல்லாம் என்னத்திற்காக இந்த துன்பங்கள் வருகின்றது? அது வினைப்பயன்தான், அதை ஊட்டுபவனும் இறைவன் தான் என்று. ஆனால் எனக்கென்று அது வந்த போது இப்போது நடந்து கொண்டிருக்கும் போது அதை நினைப்பதற்கு அது என்னுடைய சித்தத்திலிருந்து வரவில்லையே, அதற்கு பதிலாக வந்த துன்பத்திற்கு விடை காண ஓடிக்கொண்டிருக்கின்றேனே உலகியல் நோக்கில் என்று வருத்தப்படுகின்றார். மிகவும் அருமையான ஒரு கருத்து பதிவு. நிச்சயமாக நாங்கள் மறந்துவிடக்கூடாது, எங்களுடைய உயிரின் தன்மை, உயிரின் இயல்பு ஒன்று இருக்கின்றது, அதை இங்கு நினைவு கூறுவோம். தொடக்கத்தில் மறந்து நினைத்து ஒரு விடயத்தை பார்ப்பதுதான் இந்த உயிரின் இயல்பு. இயல்பு பல இயல்புகளில் ஒரு இயல்பு மறப்பதும் நினைப்பதும். ஆகவே இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளில் அடிப்படை கருத்தில் இருந்தால் கூட, அது சித்தத்திற்கு போயிருந்தாலும் கூட, இந்த மறந்து நினைத்து செயல்படும் இந்த உயிர் இந்த நேரத்தில் மறத்தல் நிலையில் உங்களுக்கு உண்டு இருக்கின்றது, அவ்வளவுதான். அதனால் நீங்கள் கேட்டது பொய்யாகவில்லை, கேட்டது உண்மை. ஆனால் அதைவிட இந்த மாய வாழ்க்கை உலகத்தில் நீங்கள் கூடுதலாக தங்கியிருப்பதால் இன்னும் மனதளவில் கூட உங்களால் அதை எடுத்து சிந்திக்க முடியவில்லை. அதுதான், நீங்கள் படித்தது அழியவில்லை. அப்படி ஒன்று படித்திருக்கின்றேன் என்றாவது ஞாபகம் இருக்கின்றது என்று சொல்கின்றீர்கள், நிச்சயமாக. ஆனால் தேவையான நேரத்தில் அது வரவில்லை. அந்த துன்பத்துக்குள்ளேயே வாடுகின்றீர்கள். அந்த துன்பத்தில் வாடும்போது இப்படியான சத்சங்கங்களிலாவது வளமை போல இன்பத்தில் இருக்கும்போது வந்தது போல துன்பத்தில் இருக்கும்போது வந்திருந்தீர்களானால் அது உங்களுக்கு ஒரு நல்லொரு பயனை பயக்கும் என்பதில் ஒரு விதமான ஐயமும் இல்லை. ஆகவே நீங்கள் அதை மறந்து விட்டதாகவோ அல்லது அது உங்களுக்கு உதவி செய்யவில்லையோ என்று நீங்கள் தப்பு கணக்கு போடக்கூடாது. நீங்கள் இருக்கும் நிலையை மாற்ற வேண்டும். இதற்குத்தான் எங்களுக்கு குருவருளும் திருவருளும் தேவை. எவ்வளவுதான் பாபாஜி 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 என்று நாங்கள் அதன் பின் சென்றாலும் எல்லோரும் அதை முக்கரணங்களாலும் ஏற்கும் வரைக்கும் இப்படியான நிலை மறந்து நினைத்து மறந்து நினைத்து வரும் நிலைகள் வந்து கொண்டே போகும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆகவே அதை நாங்கள் வெல்ல வேண்டும். ஆனால் இந்த அன்பர் போட்ட பதிவில் அதுக்கு பாபாஜி தான் காரணமா என்ற ஒரு கேள்விக்குறியை வைத்திருக்கின்றேன் என்ற மாதிரியும் போட்டிருந்தார். ஆகவே அந்த கேள்விக்குறி வந்ததுக்கே காரணம் இன்னும் உணரவில்லை, குருவையும் உணரவில்லை, திருவையும் உணரவில்லை. ஆகவே இன்னும் நீங்கள் இப்படியான அனுபவங்களுக்குள்ளால் போகும்போது அந்த உணர்வு நிலை நிச்சயமாக உங்களுக்கு வரும். ஆகவே நீங்கள் படித்தவற்றில் கேட்டவற்றில் ஒருவிதமான பிழையும் இல்லை. அது தேவையான நேரத்தில் உங்களுடைய மாயா சக்தி மூலம் என்று நினைக்கின்றேன் அது உங்களை மறைக்கின்றது. அது வினைப்பயனாகவும் இருக்கலாம். மறந்து விடாதீர்கள், துன்பத்தையும் இன்பத்தையும் தருவது இறைவன். அதை எதை வைத்து தருகின்றான்? உங்களுடைய வினைப்பயன்களை வைத்து தருகின்றான். ஆனால் துன்பம் வரும்போதுதான் நாங்கள் இறைவனை நினைத்து நொந்து கொள்கின்றோமே தவிர இவ்வளவு இன்பத்தையும் இந்த வாழ்நாளில் அனுபவித்தோமே அதை தந்ததும் இறைவன் தானே என்று அவனை ஒரு கணம் நாங்கள் நினைப்பதில்லை. இதுதான் மனித இயல்பு. ஆகவே இரண்டையும் செய்பவன் அவன் என்பதை ஒத்துக்கொள்ளும் போதுதான் துன்பத்தை தந்ததும் இறைவன் என்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் மனதில் கூட ஏற்படுத்தலாம். ஏனென்றால் இன்பத்தை தரும்போதும் அதை தருபவன் இறைவனே என்று நாங்கள் அதை அறிந்து செயல்படுவோமாக இருந்தால் துன்பம் வரும்போது இப்படியான ஒரு கேள்விக்குறியாக மாறாது என்று இந்த சாதகருக்கு அவருடைய நிலைக்கு ஒரு பதில் கொடுக்கின்றேன். அடுத்ததாக ஒரு பல்கலைக்கழக மாணவி வளமை போல எப்போதும் கேளிக்கணைகளை தொடுப்பார். அவ படித்து இப்போது முடித்து கொண்டிருக்கும் நிலையில் அவளுக்கு வந்த கேள்வி, பட்ட படிப்பு பெற வேண்டும் என்று பட்ட படிப்பில் முழுமையாக ஆழ்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். முதலில் பாபாஜி வழி நின்றேன். இப்போது பாபாஜி வழி நிற்பதற்கே நேரம் கிடைக்கவில்லை. ஒரே படிப்பு, எதற்கெடுத்தாலும் படிப்பு என்று இருக்கின்றேன். ஏனென்றால் அந்த பட்டத்தை வேண்டி என்னுடைய வாழ்நாளை நன்றாக அமைக்க வேண்டும் இந்த உலகியலில் என்று. அதே நேரம் ஏதோ ஒன்றை தவற விடுகின்றேன் என்று மனம் சொல்கின்றது. ஆனால் அது சரியா பிழையா என்று அறியும் அளவுக்கு என்னுடைய மனநிலை இல்லை. இதற்கு ஏதாவது வழிவகை உண்டா? எப்படி நான் என்னை சமநிலைப்படுத்தலாம் என்பது இந்த மாணவரின் கேள்வி. நிச்சயமாக நீங்கள் சொல்வதில் ஒரு விதமான பிழையும் இல்லை. நீங்கள் பட்ட படிப்புக்காக முழுமையாக படிக்கலாம், அதன் காரணமாக பாபாஜியின் பயிற்சியிலிருந்து தவறலாம், அதன் காரணமாக பாபாஜியின் வழியிலிருந்து கூட மறந்து நிற்கலாம். ஆனால் அது தவறில்லை. அப்படி நீங்கள் இருப்பதற்குரிய காரணம் வினை ஒரு புறம் நிச்சயமாக, உயிரின் குணம் மறுபுறம் நிச்சயமாக, மறந்து நினைத்து மறந்து நினைப்பது. அதற்கு மேலாக உலகியலில் முழுக்கவனமும் உங்களுக்கு உண்டு, அது கூட தப்பில்லை. ஆனால் நாங்கள் இங்கே என்னத்தை யோசிக்க வேண்டுமென்றால், படிப்பது தப்பில்லை, நல்ல வேலை எடுப்பது தப்பில்லை, நல்ல குடும்பத்தில் அமைவது தப்பில்லை. இருப்பினும் இவற்றிற்கெல்லாம் ஏதாவதொரு வகையில் இந்த பாபாஜியின் கிரியா யோகமும் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் உதவுமா என்றொரு கேள்வியை போட்டீர்கள் என்றால், அந்த அடிப்படை கருத்து நிச்சயமாக உதவும். அதில் வரும் பல விடயங்கள் என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டறியலாம். அவ்வளவுதான். ஆகவே அந்த உறுதுணையாக இருக்கும் விடயங்களை எடுத்து செயல்படுத்தினால் உங்களுடைய முயற்சி இன்னும் துரிதமாகும். அது மாத்திரமல்ல, இறுதியாக உள்நோக்கி நீங்கள் ஒரு நேரத்தில் போகும்போது, நான் ஆன்மாதான், வேறொன்றும் இல்லை, நானும் இறைவனும் என்னுடைய உடலில் இருக்கின்றோம் என்றதை கண்டறியும் போது, இந்த பரலல் பாத் என்று சொல்லப்படும் இந்த ரெண்டு நிலைகளிலும் நீங்கள் பயணித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அங்கு வெற்றிதான் உண்டே தவிர தோல்வி இல்லை. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? படிக்கும் நேரத்தை அதிகரித்து 100% ஆக்கி வைத்து இந்த ஆன்மீக விடயத்தை ஒதுக்கி வைத்தால் முழுமையாக நான் சித்தியடைந்து பெரிய இடத்திற்கு வந்து விடலாம் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய அறிவு எல்லைக்கு உட்பட்டது என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சொல்கின்றது. மறந்து விடாதீர்கள், உங்களுடைய அறிவில்லை, என்னுடைய அறிவும் தான் எல்லா ஆன்மாக்களுடைய அறிவும் எல்லைக்கு உட்பட்டது. எல்லைக்குட்பட்டிருக்கேயே நீங்கள் இவ்வளவு திறமையாக செய்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். உங்களுடைய படிப்பில் எல்லையை கடந்த அறிவை பெற்றால் எவ்வளவு திறமையாக இருக்கலாம் என்று ஒரு கணம் சிந்தித்தீர்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கின்றீர்கள், ஏனென்றால் உங்களுடைய அறிவு எல்லைக்குள் உட்பட்டு இருக்கின்றது. அவ்வளவுதான் உங்களுடைய புத்தியில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய நிலை இந்த உடலில். ஆனால் எல்லையற்ற சக்தியிலிருந்து உங்களுடைய அறிவை பெறலாம் பெற்றால் இன்னும் அவ்வளவு திறமையாக நீங்கள் படிக்கலாம் உங்களுடைய படிப்பை என்று சிறிய கணம் யோசித்தால், அந்த எல்லையற்ற சக்தி தான் இந்த இறை அருள், திருவருள். அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் கடவுள் எதை தந்தாரோ, தனு கரண புவன பூமி புவன போவங்களை வைத்து வாழ்கின்றோம் சைவ சித்தாந்த முறைப்படி சொன்னால், அது கிடைப்பதுதான் மிகவும் கூடிய விடயம் என்று நினைத்து அதை பற்றி கொண்டு வாழ்கின்றோம், அதுதான் மாயை. ஆனால் அதற்கு மேலாக அவன் கடந்து நிற்கின்றான், அது திருவருள். அந்த அருள் பிரபஞ்சமாக இருக்கின்றது. பிரபஞ்சத்தில் இருப்பதுதான் எங்களுடைய உடலிலும் இருக்கின்றும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, பாபாஜியின் கிரியா யோகா அடிப்படை கருத்துக்கள் சொல்கின்றன. ஆகவே நாங்கள் உடலுக்குள் மட்டும் இருந்து எங்களுடைய செயல்பாடுகளை செய்யாமல், உடலுக்குள் வெளியால் இருக்கும் பிரபஞ்சத்தை உபயோகித்து எங்களுடைய செயல்பாடுகளை செய்வோமாக இருந்தால் எவ்வளவு விடயங்கள் எங்களை வந்தடையும். ஆகவே எந்த விதத்தில் நீங்கள் பார்த்தாலும் இது ஆன்மீக நாட்டத்திற்காக இல்லை. இந்த கிரியா யோகமும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் முழுக்க 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 நீங்கள் வாழும் வாழ்க்கை, உங்களுக்கு விருப்பமான இச்சையான விடயங்களை மிகவும் கூடிய முறையில் அதன் பலன் எடுப்பதென்றால், உங்களை நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணைக்க வேண்டும். அந்த இணைப்பிற்குத்தான் பாபாஜி வழிகாட்டுகின்றார் சைவ எங்களுடைய கிரியா யோகா 5 உடல் பயிற்சிகள் மூலம். இந்த பயிற்சிகளை நீங்கள் நாளாந்தம் செய்து கொண்டு வரும்போது நீங்கள் சிறிது சிறிதாக பிரபஞ்சத்துடன் இணைக்கப்படுகின்றீர்கள். அதுதான் உண்மை. அதை சொல்லளவில் நீங்கள் அறிய முடியாது, செயலளவில் தான் அறியலாம். ஆகவே இந்த மாணவருக்கு நான் சொல்வது, எவ்வளவுதான் படிப்பிருந்தாலும், எவ்வளவுதான் நேரம் கம்மியாக இருந்தாலும், அந்த 30 நிமிடத்தை ஒவ்வொரு நாளும் செலவழித்து அதே நேரம் நீங்கள் முழு முயற்சியுடன் படித்து கொண்டிருக்கும் போது இந்த வியாபகமான பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி துணை புரிகின்றது என்பதை நீங்கள் அறிந்து விட்டால் உங்களை மாறி சந்தோஷப்படக்கூடியவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. ஆனால் அதை நீங்கள் செயல்திறனில் செய்துதான் அந்த அறிவுத்திறனை பெறலாம். முயற்சியுங்கள். முயற்சி திருவினையாக்கும். குருவருளும் திருவருளும் உங்களுடன் இருக்கட்டும். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் அந்த கேள்விக்கு. அடுத்ததாக இன்னொரு அன்பர், இதுதான் இன்றைக்கு வந்த இறுதி கேள்வி. கடந்த வாரம் ஒரு இறந்த வீட்டிற்கு தான் சென்றிருந்தாராம். எங்களை சாதகர் கூட்டத்தில் இருப்பவர் ஒருவர் அங்கு போய் இருக்கும்போது, இப்போது இந்த சத்சங்க குழுவில் இருப்பதால் அங்கு எல்லோரும் கதறி அழுகின்றார்கள். எல்லோரும் கதறி அழுவது ஒரு இளம் உயிருக்காக என்றாலும் கொஞ்சம் மனம் சஞ்சலப்படலாம் எனக்கு கூட. ஆனால் வாழ்ந்து முடிந்த உயிருக்காக எல்லோரும் புலம்புகின்றார்கள், அழுகின்றார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு மனதுக்குள் சிரிப்பு. நான் அனுதாபத்திற்காகத்தான் அங்கு சென்றேன், அது வேறு விடயம். நாங்கள் இப்போது சைவ சித்தாந்தத்தை படிக்கும் போதுதான் எங்களுக்கு தெரிகின்றது, நாங்கள் யார், எங்களுடைய உயிர் என்ன, அதன் இயக்கம் என்ன, ஆன்மாவின் அடுத்த நிலை என்ன என்று சிறிதளவாவது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து படித்தபடியால் எல்லாவற்றையும் அன்று ஒரு ஒரு என்னென்று சொல்லியிருந்தார் என்றால், ஒரு ஓடும் படம், அதாவது ஊமை படம் போல் பார்த்து கொண்டிருந்தேன் ஃபியூனரல் ஹோமில் அந்த கதிரையிலிருந்து. அதே நேரம் என்னுடைய மனநிலை முழுக்க அந்த ஃபியூனரலில் இருக்கவில்லை. நான் தியானம் செய்வது போல் என் நிலையை யோசித்து கொண்டிருந்தேன். அதற்கு அந்த காலத்தில் வந்த கண்ணதாசனின் பாடல் ஒன்று கூட என்னுடைய மனதில் வந்து போனது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற ஒரு பாடல், தத்துவ பாடல். அதையும் நினைத்த போது இன்னும் நான் உள்ளே போய்விட்டேன். எவ்வளவு உண்மை! நேரத்தை இன்னும் வீணடித்து கொண்டிருக்கின்றேனே நானே என்று எனக்குள் கேள்வி எழுப்பினேன். அது எனக்கு சாதகமாக பதில் கிடைத்தது. இன்னும் கூடுதலாக நான் இந்த பயிற்சியில் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை அறிந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக மாற்றலாமோ மாற்ற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் கிடைத்தது அந்த மரண வீட்டில் என்று அதை ஒரு கருத்து பதிவாக ஒளிநாடாவில் பதித்திருக்கின்றார். இது உண்மை, இதுதான் நிலை. ஆனால் அந்தந்த நிலைக்கு போகும் போதுதான் அந்த நினைப்பு வரும், எல்லோருக்கும் வரும். இதில் நானும் விளக்கில்லை, நீங்களும் விளக்கில்லை. ஆனால் அந்த நிலையை விட்டு வந்தவுடன் அது மறைந்து போய்விடும். திரும்ப அப்படி ஒரு வீடு வரும்போது தான் அந்த நினைப்பு வரும். அங்குதான் அந்த உயிரின் செயலாற்றல் தன்மை நடக்கின்றது. நினைத்து அறிந்து, நினைத்து அறிந்து செயல்படும் உயிர். ஆகவே நாங்கள் எங்களுடைய குரு அருள் திருவருள் மூலமாக அதை எங்களுடைய மனதில் சித்தத்தில் முழுமையாக பதித்து அந்த மறக்கும் தன்மையை குறைத்து அதை நினைவில் வைத்திருந்து அதன் வழி சென்றால் நாங்கள் இந்த உடலில் இந்த பிறப்பில் அடையக்கூடிய சில விடயங்களை நாங்கள் அடையலாம் என்று இந்த நண்பருக்கு பதில் சொல்கின்றேன். ஆகவே அவருடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. அது இறுதியில்தான் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதுதான் அருளாளர்களின் வாக்கு. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் இந்த மூன்று கேள்விகளையும் தந்தவர்களுக்கு. இப்போது இறைவனை அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா மியூட்டில் இருக்கின்றீர்கள். ஓம் கிரே பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதிலளக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. வழமை போல் இன்றைய மூன்று கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக சுருக்கமான பதில்கள் கிடைக்கப்பெற்றது. அதில் மிக சுருக்கமாக ஒரு முயற்சி செய்வோமானால், கிரியா சாதருக்கு வந்த துன்பத்துக்கு காரணமாக இருப்பதை பற்றியும், அதில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தத்துவங்கள் கூறியவற்றையும் கொண்டு துன்பத்தில் வாடும்போது ஏற்படும் துன்பங்களை முக்கரணங்களால் ஏற்று தேவையான நேரத்தில் துன்பத்தையும் இன்பத்தையும் தந்தவரை பற்றி நினைப்பதும், அத்துடன் மறந்து நினைத்து எல்லாவற்றையும் இறைவனே என்று நாம் உணர வேண்டும். எனவே இந்த நிலைக்கு வரும் பொழுது, இறைவனே என்ற நாம் என்ற உணரும் நிலைக்கு வரும்போது, முதலாவது கேள்விக்குரிய பதில் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து இரண்டாவது கேள்வி, பட்டப்படிப்பில் நிற்க வேண்டும், பட்டத்தை பெற வேண்டும் என்று மனம் விரும்புவதால் நாம் உறுதுணையாக இருப்பதை பற்றி சிந்தித்தல் வேண்டும். அப்படி நாங்கள் அந்த உறுதுணையை பற்றி சிந்திக்கும் பொழுது அறிவு எல்லைக்குள் உட்பட்டது என்ற உண்மையை சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்பொழுது அந்த அறிவு உட்பட்டது என்று சிந்திக்கும் பொழுதுதான் எல்லையற்ற சக்தியிலிருந்து சக்தியை பெற்றால் அதுதான் திருவருள் என்பதையே அறியக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் இது பிரபஞ்சத்திலுள் இருக்கின்ற என்றதையும் தெளிவாக விளக்கமாக அறியக்கூடியதாக இருந்தது. எனவே இரண்டாவது கேள்விக்கும் சுருக்கமான முற்றலாக இதை நான் எடுத்துக்கொள்கின்றேன். அடுத்து மூன்றாவது கேள்வியாக, கிரியாசாகர் கடந்த வாரம் பிறந்த வீட்டில் இருந்த நிகழ்வுகளை இப்போது எல்லோரும் விழுந்து விழுந்து அழுவதைப் போல அவர்கள் மனத்தில் சிரிப்பு வருகின்றது பற்றியும், அதை ஒரு ஊமை படம் பார்த்தது போல் அவர் மனத்தில் தோன்றிய கருத்தும் கூறப்பட்டது. அப்போது அதை பற்றி சிந்திக்கும் போது கண்ணதாசன் உடைய பாடல் மனத்தில் வந்தது. அதாவது, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அதே கேள்வியை மனத்தில் இருக்கும் போது அத்துடன் மறக்கும் தன்மையை குறைத்து நிலையில் வைத்து மறக்கும் தன்மையை குறைத்து நினைவில் வைத்திருப்பதை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இதற்குரிய பதிலை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே பொதுவாக இன்றைய மூன்று கேள்விகளுக்கும் இதில் சில சுருக்கமான முயற்சிகளை நான் எனது மனத்தில் தெளிவுபடுத்தினேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. நன்றி இறைவனையா. இன்றைய கேள்விகள் முழுக்க கருத்து பதிவு முறையில் கிடைக்க பெற்றது. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதனுடைய கருத்துக்கள் நிச்சயமாக வெவ்வேறாக இருக்கும். இந்த சத்சங்கத்தை கேட்பவர்கள் ஒவ்வொருவரும் அதன் கருத்தை அவர்களுக்கு ஏற்றபடி அவர்கள் அதை சிந்திப்பார்கள். நீங்களும் அந்த முறையில் உங்களுக்கு ஏற்றபடி சிந்தித்து அதற்குரிய கருத்து பதிவை கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அணைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றார். என்ன காரணமோ தெரியாது. மீண்டும் அவரை இணைப்புக்கு அழைக்கின்றேன். பணி காரணமாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து நாங்கள் மற்றவர்களுடைய கேள்வி பதில்களுக்கு பதில் காண்பதற்கு பாபாஜி நருளுடன் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ.